மூன்றாம் நூற்பா. அங்கே முதல் நூலாகிய சிவஞான போதத்திலே மூன்றாம் நூற்பா மிக விரிவாக இருக்கிறது. உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனவியினுள் ஆன்மா என்று அந்த மூன்றாவது நூற்பாவின் கருத்து சிவஞான போதத்திலே விரிவாக சொல்லப்பட்டது. ஆதலாலே இவர் சுருக்கிவிட்டார், அந்த மூன்று நாலு பாட்டில் முடித்து விட்டார் மூன்றாவது சூத்திரத்தை. இங்கே மூணு நாலு பாட்டு தான். சிவஞான போதத்திலே சுருக்கமாக இருந்தால் இவர் விரித்து சொல்லுவார், ஆசிரியர் விரிவாக சொன்னால் இவர் சுருக்கமாக என நான்கு பாடல்களிலே சுருக்கமாக. இந்த மூன்றாவது நூற்பா ஆன்மாவினுடைய உயிர் என்பது உண்டு, உயிர் என்பது ஒன்று உண்டு என்ற ஆன்மாவினுடைய இருப்பை, ஆன்மாவினுடைய உண்மையை சொல்லுகிற நூற்பா. இதுல அங்க ஏழு விதமான கருத்துக்களை மறுத்தார் சிவஞான போதத்துல. மூன்றாம் நூற்பாவில் ஏழு கருத்துக்களை மறுத்தார். ஆன்மா என்பது சூனியம் என்பவர்களை மறுத்தார். இந்த பருவுடம்பே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார். மூன்றாவதாக ஐம்பொறிகளே ஆன்மா என்பவரை மறுத்தார். சூக்ம தேகமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். பிராணவாயுவே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார். பிரம்மமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். கருவிக்கூட்டங்களே ஆன்மா என்று சொல்லுகிற இந்த ஏழு பேரையும் மறுத்து ஆன்மா என்பது இவற்றுக்கெல்லாம் வேறாக உண்டு என்றார். அந்த ஏழிலே மூன்றை மட்டும் இவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அதாவது உடம்பு ஆன்மா அன்று என்பது முதல் பாட்டில், உடம்பு ஆன்மா அன்று. ரெண்டாவது பாட்டில், ரெண்டாவது பாட்டும் அதே கருத்து தான். இல்ல அதான் முதல் பாட்டு தான். முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது, முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது. ரெண்டாவது பாட்டு தான் பரு உடம்பு ஆன்மா அல்ல என்று கூறுவது. அடுத்த பாட்டு ஐம்பொறி ஆன்மா அல்ல என்பது. அடுத்த கடைசி பாட்டு பிராணவாயு ஆன்மா அன்று என்பது. இந்த கருத்தை எல்லாம் நடத்தணுமா உங்களுக்கு? நமக்கு நாள் இடையிடையே முக்கியமானதை மட்டும் பார்த்து கொண்டுதான் போக முடியும். இப்ப முதல் பாட்டை பாருங்க. மூன்றாம் சூத்திரத்துல உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய், ஆன்மா என்பது சூனியம் இல்லாதது என்று கூறுகிறவர்கள் யாரு? புத்தர்கள். புத்தர்களுடைய சூனியவாதம் அதையெல்லாம் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். புத்தர்கள் ஆன்மா என்பது சூனியம் என்பதற்கு அவர்கள் கூறுகிற பொருள் உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, இன்னது என்று சொல்ல ஒண்ணாதது, அதுதான் சூனியம் என்பதற்கு அவர்கள் தருகிற பொருள். உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. அவர்களை மறுத்து ஆன்மா உளது என்று இங்கே திட்டவட்டமாக கூறுகிறார். உடலின் வேறு உளதாய், உற்று செயிர் உறும் இச்சா ஞான செய்திகள் உடையதாய். செயிர்னா குற்றம், செயிர் என்றால் குற்றம். இந்த இடத்திலே எது குற்றம்? அறிவிலே இருக்கிற குற்றம் ஆணவமலம். ஆணவமலம், ஆணவமலம் செயிர், செயிர் உரு இச்சா ஞான செய்திகள் உடையதாய். ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்ட இச்சை, ஞானம், அறிவு, செய்தி என்பது செயல், விளைவு, அறிவு, செயல்களை உடையதாகி இந்த மூன்று ஆற்றல்களையும் ஆன்மா உடையதாகி பயில் உறும் வினைகளை செய்யும். பயில் உறும்னா வினைகளை செய்யும். இன்ப துன்ப பலங்களும் நுகரும். அந்த வினையின், தாங்கள் செய்த வினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை அனுபவிக்கின்றன. பார்க்கில் துயிலோடும் அஞ்சு அவத்தைப்படும். இதுதான் ஆன்மாவினுடைய, ஆன்மா ஐந்து நிலைகளை அடையும். என்னென்ன நிலைகள்? விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர்ப்பு அடங்கிய நிலை என்ற ஐந்து நிலைகளை மாறி மாறி அடைகிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த ஐந்து நிலைகள் மாறி மாறி வர காரணம் என்ன? ஒரு நிலையிலே இருந்தால் என்ன, விழித்துக்கொண்டே இருந்தால் என்ன, நன்றா இருக்குமே, ஏன் இடையிடையே உறக்கம் வருகிறது என்றால், இந்த நமக்கு அமைந்து கொடுக்கப்பட்ட கருவிகள் மாயா கருவிகள், அவையெல்லாம் ஜடம்தானே. எனவே அவை செயல்படும் போது சோர்வடைகின்றன, ஜடப்பொருள்களுக்கு சோர்வு. எனவே இந்த நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், இவையெல்லாம் சோர்வடைகிற போது அவை செயல்பட முடியாமல் ஒடுங்குகின்றன. அதனாலே இந்த நிலைகளை நாம் படிப்படியாக அடைகிறோம். விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக அந்த கருவிகள் குறைய குறைய நமக்கு அறியாமை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. கருவிகள் குறைய குறைய அறியாமை, கருவிகள் சேரச் சேர நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே உண்மை துரியாதீதம், துரியாதீதம் என்பதுதான் கேவல நிலை, அதுதான் கேவல நிலை துரியாதீதம். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், ஐந்தாவது நிலை துரியாதீதம். இதுதான் முழு அறியாமை நிலை, எல்லா கருவிகளும் நம்மை விட்டு நீங்கி இருக்கிற நிலை துரியாதீதம். அப்போது இந்த ஆன்மா ஆணவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிறது. அந்த மூலாதாரத்திலே ஆணவத்தோடு மட்டும் இருக்கிற அந்த கேவல நிலை, இது அன்றாடம் நமக்கு வருகிற கேவலம், நாள்தோறும் நமக்கு வருகிற கேவலம். இது நித்திய கேவலம், நாள்தோறும் நமக்கு இந்த அறியாமை வருகிறது, நித்திய கேவலம், ஒவ்வொரு நாளும். ஆனால் தொடக்கத்திலே ஆன்மாக்கள் எல்லாம் இருந்தனவே அந்த கேவல நிலை, அந்த இருள் நிலை, அது அனாதி கேவலம் எனப்படும். அது அனாதி கேவலம், நாள்தோறும் வருவது நித்திய கேவலம். எனவே இது இப்படி ஆன்மாவினுடைய அறிவானது ஒரு நிலையிலே நில்லாமல் கூடியும் குறைந்தும் விளங்கியும் விளங்காமலும் இப்படியெல்லாம் திரிபு அடைவது இயற்கை அல்ல, நமக்கு இயற்கை அன்று. இது நம்முடைய இயற்கையான நிலை அல்ல. எது இயற்கையான நிலை அல்ல நமக்கு? உடம்போடும் கருவிகளோடும் கூடி ஐந்து அவத்தைப்படுவது நமக்கு இயற்கை அன்று. அறிவுப்பொருளாகிய ஆன்மா என்றும் ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் அதற்கு இயற்கை. என்றும் மாறாத ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அது எப்போது வருமென்றால், சிவத்தை சார்ந்து சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிற போதுதான் அந்த நிலை, இயற்கையான நிலையை நாம் பெறுவோம். நம்முடைய இயற்கையை, நம்முடைய இயற்கை நிலையை முத்தி நிலையிலே தான் அடைவோம். கட்டு நிலை என்பது செயற்கை ஆன்மாவுக்கு, முத்தி நிலை என்பது ஆன்மாவுக்கு இயற்கை. முத்தி நிலைதான் இயற்கை, கட்டு நிலை என்பது செயற்கை. எனவே இங்கே அடுத்த பாட்டுல பரு உடம்பு உயிராகாது, இது இந்த பரு உடம்புதான் உயிர் என்பவர்களை மறுப்பது. ஏனென்றால் அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அறிவு என்பது இந்த உடம்பிலேதானே நிகழ்கிறது, இந்த உடம்பிலேதான் உணர்வு இருக்கிறது, எனவே இந்த உடம்புதான் உயிர் என்று வாதிக்கிறவர்கள் அவர்களை எப்படி மறுக்கிறார்? உடலின் வேறு உயிர் ஏன்? அவர்கள் கேட்கிற கேள்வி, உடலுக்கு வேறாக உயிர் என்ற ஒன்றை ஏன் கொள்ள வேண்டும்? உடலின் வேறு உயிர் ஏன், இந்த உடலன்றோ உணர்வது என்று கேட்கிறார். என்னில் என்று நீ கேட்டால் மறுக்கிற அவர்களுக்கு விடை கூறுகிறார், உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். அந்த உடல் பிணமாக கிடக்கிற போது எல்லா கருவிகளும் இருக்கத்தானே செய்கின்றன, என்ன குறைந்து விட்டது? அப்படியானால் ஏன் அறிவு நிகழவில்லை? விழித்திருக்கிற போது அறிவு உண்டாகிறது உடம்புல, பிணமாக கிடக்கிற போதும் அதே கருவிகள் தான் இருக்கின்றன, ஆனால் ஏன் அறிவு நிகழவில்லை என்று கேட்கிறார். உடலினுக்கு உணர்வு ஏன் இல்லை? அதற்கு அவர்கள் என்ன விடை கூறுகிறார்கள்? உடலினில் வாயு போனால் உணர்ச்சி இன்று உடலுக்கு, அது அவர்கள் சொல்லுகிற பதில். இந்த உடம்பிலிருந்து பிராணவாயு போய்விட்டது, அதனாலே உணர்ச்சி இல்லை என்று விடை சொன்னார். அப்படியா? அந்த வாதம் எப்படி சரியாகும்? அதாவது பிராணவாயு நீங்கினதனாலே அறிவு இல்லை என்கிறாய். சரி, பிராணவாயு இருக்கிற போது அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாதப்படி பிராணவாயு இருந்தால் அறிவு இருக்க வேண்டும். இப்ப நீ உறங்குகிற காலத்துல பிராணவாயு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது, இருக்கத்தானே செய்கிறது. அப்போது உன்னுடைய அறிவு எங்கே போயிற்று? அப்போது ஏன் அறிவு நிகழவில்லை உறக்கத்துல என்று கேட்கிறார் கடைசி வரியில். உடலினில் வாயு போகாத உறக்கத்தில் உணர்வது இன்றே என்று சொல்லி அவர்களை அதோட உட்கார வைத்து விட்டு, அடுத்து ஐம்பொறிகளே உயிர் என்பவரை மறுக்கிறார். அறிவது ஐம்பொறியே என்னில் என்று நீ சொன்னால் உறக்கத்தில் அறியாவா? அந்த உறக்கத்திலேயும் அந்த ஐம்பொறிகள் இருக்கின்றனவே, ஏன் அறியவில்லை? உறக்கத்தின் அறியாவாகும். மேலும் இன்னொரு காரணம், அறிவதும் ஒன்று ஒன்றாக. அது ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டுமே, ஆனால் இந்த ஐம்பொறிகள் அறிவது எப்படி? ஒன்று ஒன்றாக, ஒவ்வொரு புலனாக. இப்ப கண் அறிந்ததை செவி அறியாது, அதே போல செவி அறிந்ததை நாக்கோ வேறு இந்திரியமோ அறியாது. ஒன்று ஒன்றாகத்தானே அறியும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற விடை அதுதான் அவர் அந்த அவற்றினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாக அறிவதுதான் ஐம்பொறிகளினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாய் அறியுமென்னில் அறிவுகள், இன்னொன்னு மறுக்கிறார், அறிவுகள், அறிவுகள்னா இங்கே ஐம்பொறிகள், அறிவுகள் ஐம்பொறிகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திட. ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அல்லவா? இங்கே இந்த ஐம்பொறிகள் உலகப் பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறிய. இப்போ கண் பார்த்து அறியும் என்பதை அந்த கண் அறியுமா? கண் நான் பார்த்தறிகிறேன், நான் இந்த பொருளை பார்க்கிறேன் என்ற அந்த அறிவு இந்த கருவிகளுக்கு இருக்கிறது, ஐம்பொறிகளுக்கு. புறப்பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறிய மாட்டார். ஆனால் ஆன்மா அப்படி இல்லையே, நான் அறிகிறேன், உலகத்தை அறிகிறேன், நான் என்னை அறிகிறேன் என்று சொல்லுகிறோமே. ஆக நான் என்று சொல்லுகிற அந்த ஆன்மா எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னையும் அறிய வேண்டும், பிற பொருள்களையும் அறிய வேண்டும். ஆனால் இந்த ஐம்பொறிகள் அப்படியல்ல, உலகப் பொருளை அறியுமே தவிர தன்னை அவை அறியாது நிற்கும். அறிவுகள் ஒன்றை ஒன்று அறிந்திடா, ஐந்தையும் கொண்டு. ஆதலால் இந்த ஐந்து பொறிகளையும் வாயில்களாக கொண்டு அறிகின்ற ஒரு பொருள் தனியாக இருக்கிறது. நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் உண்டேன், நான் உயிர்த்தேன், நான் உற்று அறிந்தேன் என்று இந்த ஐந்தையும் கொண்டு அறிந்து நான் என்று சொல்லுகிற ஒரு உயிர் தனியாக இருக்கிறது. அறிவது ஒன்று உண்டு, அகுது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாதே என்று அடுத்து கடைசி பாட்டிலே பிராணவாயு ஆன்மா என்பவர்களை மறுத்தது. அறிந்திடும் பிராணவாயு, பிராணவாயுவே அறிந்திடும், அடங்குதல் விடுதல் செய்தார். அடங்குதல் விடுதல் செய்தால்னா உள்ளே போய் வெளியே வந்து இப்படி இயங்குவதால் பிராணவாயு தான் அறிகிறது. அதை மறுக்கிறார் அடுத்த வரியிலே, அறிந்திடாது. நீ நினைப்பது போல அவை பிராணவாயு என்பது ஜடம்தானே, அறிவற்றது, அறிந்திடாது. உடல் உறக்கத்து அறிவின்மை, இது ஆசிரியர் சொல்லுகிற மறுப்பு. உடல் உறங்குகிற போது அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் உறக்கத்திலே அறிவு நிகழவில்லை. எனவே உடல் உறக்கத்து அறிவின்மையால் பிராணவாயு உயிரல்ல. அதற்கு அவர்கள் கூறுகிற அமைதி கரணமின்மை. ஏன் உறக்கத்தில இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை என்றால், கருவிகள் செயல்படாமல் ஓய்ந்து விட்டன. அதனால்தான் இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை, கரணம் இன்மை என்று காரணம் காட்டுகிறார். அதையெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். அறிவின்மை வரைக்கும் ஆசிரியர் சொன்ன விடை, கரணமின்மை என்பது அவர்கள் கூறுகிற மறுப்பு. அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் கரணமின்மை. அதற்கு அவர் ஆசிரியர் கூறுகிற பதில், ஆக உறக்கத்தில கருவிகள் இல்லாததனாலே பிராணவாயு அறிய முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். இந்த கருவிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? உன்னுடைய கருத்துப்படி தலைவன் யார்? பிராணவாயு. பிராணவாயு தான் ஆன்மா என்று சொல்லுகிறாய். ஆதலால் பிராணவாயு தான் இந்த உடம்புக்கு தலைவன். அப்படியானால் தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழ்பட்ட கட்டுப்பட்ட கருவிகள் செயல்படாமல் ஒய்ந்திருக்க முடியுமா? எனவே இது எதைக்காய்? ஆனால் பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிற போதும் இந்த கருவிகள் செயல்படாமல் ஒடுங்கி கிடக்கின்றன. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, தலைவன் இல்லை. அதான் சொல்லுகிறார், அறிந்திடும் முதலியாயின். பிராணவாயுதான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய முதலின். என்ன முதன்மை? முதன்மை உடைய தலைவன். மூவர் முதலியும்பாங்க இல்லையா, மூவர் முதலி என்ன பொருள்? ஆமா, தலைமை, தலைமை. அந்த மூவர் பெருமக்கள் அறிந்திடும் முதலியாயின் அது நிற்க, அது செயல்பட்டு நிற்கும் போது கரணம் போகா, கரணம் போகாமல் இருக்க வேண்டும், செயல்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் கரணம் போய்விட்டனவே. எனவே அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. ஆன்மா என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருந்து அந்த பிராணவாயுவையும் செலுத்தி அறிகின்றது. அதற்கு இந்த கருத்துக்கு நாலாவது சூத்திரத்துலதான் ஒரு நல்ல ஓமை, நல்ல ஓமை நாலாம் சூத்திரத்துல வரும். இப்ப நாலாம் சூத்திரம் அடுத்துதான் நான்காவது நூற்பு. இப்ப அந்த இந்த நாலாவது நூற்பாவிலே சொல்லப்படுவது அந்த கரணங்கள். ஐம்பொறிகளுக்கும் அந்த கரணங்களுக்கு என்ன வேறுபாடு? தொழிலிலே ஐம்பொறிகளுக்கும் அந்த கரணங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஐம்பொறிகள் எவற்றை அறிகின்றன, அந்த கரணங்கள் எவற்றை அறிகின்றன? நாம் ரெண்டு வகையான அறிவு படுத்திருக்கிறோம் இல்லையா? ரெண்டு வகையான அறிவு. என்ன அறிவு? அதுக்கு என்ன அந்த கலை சொல்? என்ன பொது அறிவு, சிறப்பறிவு, நிர்வீகற்போ? அதை சொன்னால்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று பொருள். நிர்வீகற்ப அறிவு, சவிகற்ப, அப்படின்னா கேட்பவர்கள் மிரள்வார்கள். நிர்வீகற்ப அறிவு, சவிகற்ப அறிவு, அதுக்கு மேல நிர்வீகற்ப ஞானம், சவிகற்ப ஞானம். இந்த நிர்வீகற்பமாகிய பொது அறிவுக்கு உதவுகின்ற கருவிதான் ஐம்பொறி. ஐம்பொறிகளாலே வருவது பொது உணர்வு தான். ஏதோ ஒன்று என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் ஐம்பொறிகள். அது இன்னதுதான் என்று சிறப்பாக அறிவன இந்த அந்த கரணங்கள். அந்த இரண்டாவது பாட்டை பாருங்க. இரண்டாவது பாட்டுல, இரண்டாவது பாட்டுல 192ல் அந்த நான்கு கருவிகள், கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம், சித்தம் நான்கும் பெயரை சொன்னார். நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும். இந்த நான்கு அந்த கரணங்களும் ஆன்மாவோடு மிக நெருங்கிய சம்பந்தம் உடையவை. ஆன்மாவே, இவை ஆன்மாவே என்று சொல்லும்படியாக அவ்வளவு ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. இவைதான் ஆன்மா என்று சொல்லும்படியாக ஆன்மாவோடு நெருக்கம் உடையவை இந்த அந்த கரணங்கள். மருவி ஆன்மாவே என்ன வரும். ஆனால் இவை ஆன்மாவா என்றால் இல்லை. ஆனால் இவை ஆன்மா அல்ல. அதற்கு சொல்லுகிற ஓமை என்ன? தீபம் விளக்கொளி. கண்ணானது பொருள்களை காணுவதற்கு விளக்கு ஒளி காட்டுகிற உதவியை செய்கிறது. கண் பொருள்களை காணுவதற்கு விளக்கொளி உதவுகிறது இருளிலே. அதுபோல இந்த ஆணவ இருளிலே ஆன்மாவானது அறிவு விளங்குவதற்கு இந்த அந்த கரணங்கள் விளக்கை போல, விளக்கொளி போல உதவி செய்கின்றன. தீபம் எனத் தெரிந்து, எனவே இந்த அந்த கரணங்கள் தீபத்தை போல என்பதை அறிந்து அங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோ. மிக உயர்ந்த பெரிய கருத்தை சொல்லுகிறார் இந்த இடத்திலேயே. அதாவது இந்த கருவிகள் நான் அல்ல, ஆனால் இப்போது எப்படி இருக்கிறோம்? அந்த கருவிகளே நான் என்றுதானே இருக்கிறோம். அந்த கருவிகளே நான், அவற்றோடு அந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். கண் பார்க்கிறது, நான் பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, நான் கேட்டேன். எனவே அவற்றின் செயலையெல்லாம் நம் செயலாகத்தானே நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த கட்டு நிலையில கருவிகளே நாம, அவற்றோடு அத்துவிதமாக ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கருவிகள் நான் அல்ல, இந்த கருவிகள் நான் அல்ல என்ற உண்மையை தெரிந்து, அந்த உண்மையை தெரிந்தால், இந்த கருவிகள் நான் அல்ல என்ற உண்மையை தெரிந்தால் என்ன உண்டாகும்? அதாவது இந்த கருவிகளுக்கு மேலானவன் நான் சித்துப்பொருள், இந்த கருவிகள் அறிவற்ற ஜடப்பொருள், நான் இவற்றுக்கு மேலானவன், நான் தான் இவற்றை இயக்குகிறேன் என்ற உண்மையான அறிவு வருமானால் நமக்கு இந்த சிற்றறிவு போய்விடும். இப்போது இருக்கிற சிற்றறிவு நீங்கிவிடும். அப்போது நமக்கு இயற்கையாக இருக்கிற வியாபக அறிவு, விரிந்த அறிவு உண்டாகும். கருவிகளினுடைய தொடர்பு நீங்கினால், கருவிகள் இருக்கிற வரை அவை நம்முடைய அறிவை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. இந்த உடம்பும், உடம்பில் உள்ள கருவிகளும் நம்முடைய வியாபக அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்து சிற்றறிவை உண்டாக்குகின்றன. ஆனால் இவற்றை வேறாக கண்டால் விரிந்த அறிவு நமக்கு வந்துவிடும். இப்ப அந்த யோகிகள் எல்லாம் எப்படி அந்த எல்லாவற்றையும் அறிகிறார்கள்? யோகிகள் அந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது நீங்கி அவர்கள் அந்த விரிந்த அறிவை பெற்றுவிடுகிறார்கள். அதனாலே முக்காலத்தையும் அவர்கள் உணர்ந்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அது வியாபக அறிவு. அது போன்ற அறிவை பெற முடியும் கருவிகளின் தொடர்பு நீங்கினார். அந்த நிலையிலே, அந்த எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை வந்தவுடனே அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது? நான் தான் உண்மையிலே பெரியவன், நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் பிரம்மம் என்ற ஒரு செருக்கு உண்டாகிறது. அப்படி எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையை பெற்று அந்த அறிவு எனக்கு உரியது, நான் தான் இந்த அறிவை உடையவன் என்று எண்ணி செருக்கு கொள்ளுகிற அறிவுதான் பசு ஞானம். அதுதான் பசு ஞானம். பசு ஞானம் என்பது விரிந்த அறிவுதான். ஆனாலும் ஆணவ மலம் நீங்காத நிலை. ஆணவ மலத்தினுடைய வாசனை இன்னும் முழுதுமாக நீங்கவில்லை. அந்த ஆணவ மல வாசனைதான் நான் என்ற அந்த முனைப்பை கொடுக்கிறது. இந்த நிலையிலும், இந்த வியாபக அறிவை பெற்ற இந்த காலத்திலும், அந்த ஆன்மாவுக்கு உடனிருந்து அந்த வியாபக அறிவை தருவது எது என்றால் அது இறைவனுடைய திருவருள்தான். அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஆன்மா நானே பெரிய பொருள், நானே அறிகிறேன், நான் எல்லாவற்றையும் அறிகிறேன், என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நினைப்பு வருகிறதே, அதுதான் பசு ஞானம். இது ஆணவ மல வாசனையினால் உண்டாகும். பிறகு இது ஒரு இடைப்பட்ட நிலை, இதுவே முடிவான நிலை அல்ல. பிறகு ஞானாசிரியருடைய உபதேசத்தினாலே ஆக திருவருள்தான் நாம் நம்மை இந்த நிலையிலும் நம்மை வழிகாட்டுகிறது, நம்மை செலுத்துகிறது. எனவே இது என்னுடைய செயல் அல்ல, இது திருவருள் செயல். எனவே எனக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை, எனக்கு என்று சுதந்திரமான செயல் இல்லை என்ற உண்மையை கடைசியாக அந்த ஆன்மா உணர்ந்து எல்லாம் இறைவனுடைய அருளே என்று அவன் வழிபட்டு நிற்கிற நிலைதான். அவன் ஆண்டான், நான் அடிமை என்ற உணர்வோடு இருக்கிற நிலையிலேதான் அந்த அதுதான் மூன்றாவது நிலையாகிய பதிஞானத்தை பெற்ற நிலை. பதிஞானம், பதிஞானம் என்றால் இறைவனுடைய பதியாகிய சிவத்தினுடைய ஞானம். எனவே மூன்று ஞானங்கள் சைவத்தில் சொல்லப்படுகின்றன. முதலாவது ஞானம் எது? பாசஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம் என்பது நம்முடைய ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு உலகத்தை அறிகிற அறிவு, உலக அறிவு பாசஞானம், உலக அறிவு. பசு ஞானம் என்பது கருவிகளை நீங்கி தன்னை அறிந்த அறிவு, தன்னை அறிந்த அறிவு. ஆனால் தன்னையே தலைவனாக மதிக்கின்ற அறிவு, செருக்கோடு கூடிய அறிவு, அது பசுஞானம். பசுத்துவம் நீங்காத நிலை. பசுத்துவம் என்றால் ஆணவ மலம். பசுத்துவம் என்ற சொல்லுக்கு ஆணவ மலம் என்ற பொருள். அந்த பசுத்துவம் நீங்காத நிலையில ஏற்படுகிற அறிவாதலாலே இது பசுஞானம் எனப்படுகிறது. இந்த பசுஞானமும் குறைபாடு உடைய அறிவுதான். அந்த பசுஞானம் வருகிற போது பாசஞானம் நீங்கிவிட்டது. ஆக இந்த அறிவெல்லாம் ஒவ்வொன்றாக கழிய வேண்டும். பாசஞானம் எப்போது கழியும் என்றால் பசுஞானத்தை பெறுகிறது. இந்த பசுஞானமும் நீங்க வேண்டும், கழிய வேண்டும். எப்போது என்றால் அந்த பதிஞானம் உண்டாகிற போது இந்த பசுஞானம் தானாக நீங்கிவிடும். பிறகு அந்த பதிஞானமும் போய்விடுமா என்றால் அதுதான் முடிவான ஞானம். அது எப்போதும் நீங்காமல் அதுதான் சிவத்தை காட்டுகிற ஞானம், பதிஞானம். ஆக இறைவனை பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ பார்க்க முடியாது. பரம்பொருளை அவனுடைய பதிஞானத்தாலேதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது இது கடைசி வரியில் அமைத்திருக்கிறார். ஒருவி தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி இந்த கருவிகளையெல்லாம் நீக்கி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தம்மை உணர்ந்தோ தரும் இது பசுஞானம். பின் சிவஞானம் தனக்கு மேலாம், அதுதான் முடிவான மேலான ஞானம். பிறகு அடுத்த பாட்டுல அந்த அந்த கர்ணங்களை செலுத்துகிற எழுத்துக்கள் இவை இவை என்று காட்டுகிறார். அந்த ஓம் என்ற ஒலியிலே இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் அகர உகர மகர ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்து, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து எழுத்து சூக்கும ஐந்தெழுத்து எனப்படும். இவை சூக்கும ஐந்தெழுத்து. இந்த ஐந்தும் கூடுகிற போது உண்டாகிற எழுத்து தான் என்னது, ஓம் என்பது. ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்தும் சேர்ந்த ஒலிதான் ஓம் என்பது. அதை பிரணவம் என்பார்கள். பிரணவம் ஓங்காரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஓம் என்பது ஐந்து எழுத்துக்களும் சேர்ந்த நிலை, அதற்கு சமட்டி என்ற பெயர். சமட்டினா தொகுதியாக இருக்கிற நிலை, ஐந்து எழுத்துக்களும் அதுதான் ஓம் என்ற ஓம். வியட்டி வியட்டி பிரணவம்னா அந்த ஐந்து எழுத்துக்களாக விரிந்து நிற்கிற நிலை. பிறகு இந்த பல நிறைய செய்திகளையெல்லாம் சொல்லுகிறார். இவற்றை எந்த எழுத்து எந்த அந்த காரணத்தை செலுத்துகிறது அதை தெரிந்து கொள்ளணும். இல்லை, எழுத்து மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா? அகரம் எதை செலுத்துகிறது? பாட்டில் 193 அவ்வுடன் உவும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்று இருக்குது அல்லவா. ஆவுடன் உவும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள், அதை அந்த வரிசையை கடைசியிலிருந்து கொள்ள வேண்டும். எதிர் நிரல் நிறை என்பார். அகங்காரம் புத்தி மனம், ஆக அகரம் அகங்காரம், உகரம் புத்தி, மகரம் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு விந்து நாதம், செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளம். விந்து என்பது சித்தத்தை செலுத்துகிறது, நாதம் என்பது உள்ளம் என்பது புருடன், புருட தத்துவத்தை செலுத்துவது நாதம். இப்படி இந்த எழுத்துக்களால் செலுத்தப்படுகிற இந்த அந்த கரணங்களால் நமக்கு உலகத்தை பற்றிய உணர்வுகள், உலக நினைவுகள் இடைவிடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஐம்பொறிகளும் அந்த கரணங்களும் சேர்ந்து உலகத்தை பற்றிய பொது அறிவையும் சிறப்பு அறிவையும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கின்றன. அது எதுபோல என்றால், கடலிலே இடைவிடாமல் அலைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ந்து வருவதைப் போல இந்த நம்மிடத்திலே உலக நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நினைக்காமல் இருக்க முடிகிறதா நம்மாலே? ஏதாவது ஒரு நினைவு, அது நினைக்காத நேரமே இல்லை. எனவே உலகத்தை பற்றிய நினைவுகள் நம்மை இந்த விதத்திலே வந்து அடைகின்றன என்பதை கடைசி வரியிலே சொல்லி, உணர்வு உதித்து ஒடுங்குமாறு எதுபோல என்றால் பவ்வமும் திரையும் போலும். பவ்வம் என்றால் கடல், கடலும் திரை என்றால் அலை, பவ்வமும் திரையும் போலும். பிறகு இந்த ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் கூறுகிற பல்வேறு கொள்கைகளையெல்லாம் எடுத்து மறுக்கிறார். நாம் வகுப்பிலே அவ்வப்போது இடையிடையே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் என்ன நினைக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள். இப்ப தார்க்கிகர் என்ன சொன்னார்கள் நினைவிருக்கா? தார்க்கிகர், அதாவது ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், மனத்தோடு சேரும்போதுதான் ஆன்மா அறிவை பெறுகிறது என்பது தருக்க மதத்திலே கொள்கை. சமண மதத்திலே என்ன கருத்து? சமணர்கள் அதை மறுக்கிறார். ஆன்மா உடம்பு அளவிலே நிறைந்திருக்கும் என்கிறார்கள் சமணர்கள். இந்த உடம்பு முழுதும் ஆன்மா நிறைந்திருக்கும், அதை எப்படி மறுக்கிறார்? அப்படி என்றால் இந்த ஐந்து அவத்தை எப்படி நடக்கும், ஐந்து அவத்தை எப்படி உண்டாகும்? உடம்பு முழுதும் ஆன்மா குறைவின்றி நிறைந்திருந்தால் ஐந்து அவத்தை எப்படி நிகழும்? இன்னொரு கேள்வி, அப்படியானால் சின்ன உடம்புல சின்ன அறிவு இருக்க வேண்டும். ஆமா, அதான உடம்பு முழுதும் நிறைந்திருக்கும், உடம்பு அளவிலே இருக்கும் என்றால் அதான பொருள். என்னுடைய அறிவு என்ன ஆகுறது? சின்ன உடம்புல சின்ன அறிவு, பெரிய உடம்புல பேரறிவா? அது பொருத்தமாக இல்லையே. மேலும் ஒரு உறுப்பை குறைத்து விட்டால் அந்த அளவுக்கு உயிர் அறிவு குறைந்து விடுகிறதா? ஒரு கை போய்விட்டால் அறிவு குறைந்து விடுமா அந்த அளவுக்கு? எனவே உடம்பு முழுதும் நிறைந்திருப்பது என்பது பொருத்தமில்லை என்று சொல்லி மறுக்கிறார். இது சமணருடைய கருத்து. பிறகு வைணவத்தில், வைணவ சமயத்தில் உயிர் என்பது அணு, அணு அளவு சிறியது என்பது வைணவ கோட்பாடு. அணு அளவாக இருக்கும் உயிர், அதை எப்படி மறுக்கிறார்? உயிர் அணு போல சிறியதாக இருந்தால் உடம்புல எத்தனையோ துவாரம் இருக்க, 9 துவாரங்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியாகாது ஓடி விடாதா? எப்படி உடம்புல தங்கி இருக்கும் என்று கேட்கிறார். பிறகு மிகப்பெரிய பாரத்தையெல்லாம் இந்த அணு அளவாகிய உயிர் எப்படி தாங்குகிறது? தலையில பெரிய பாரத்தை வைத்தால் இந்த உயிர் எப்படி தாங்குகிறது என்று கூறி மறுக்கின்றார். அப்படியானால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆன்மாவை பற்றி? இப்படியெல்லாம் மறுத்தால் சைவ சித்தாந்தம் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது? இவ்வளவு படித்து விட்டீர்கள், அதாவது அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு நேரம் இருக்கா? நேரம் ஆச்சு. இந்த ஒரே ஒரு பாட்டுல அசித்து அருங்கிற பாட்டு தொடக்கம், அசித்து அரு எத்தனாவது பாட்டு? 100. அதுதான் உயிரை பற்றிய சைவ சித்தாந்தத்தின் நிலை. அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் இன்றாய், அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் இன்றாய். என்ன பொருள்? அசித்து அரு அவ்வியாபகம் என்பது இறைவன், அசித்து அரு என்பது இறைவன், இறைவன் இறைவனுடைய வியாபகத்தை போல வியாபக ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனால் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாவுக்கு இல்லை, அடங்கிய வியாபகம். ஆன்மாவினுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம். அதற்கு என்ன சொல்லு? வியாப்பியம். எனவே இறைவனிடத்திலே வியாப்பியமாக இருப்பது. அடுத்த வரி பாருங்க, அது ஒரு முக்கியமான கருத்து. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய், வசித்திட வரும் வியாபி, அதாவது எந்த பொருளை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு விடும், எந்த பொருளை சார்ந்தாலும் அந்த பொருளின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அதற்குள்ளே வியாபியமாக இருக்கும். இப்போ ஆன்மா இந்த உடம்பின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தை இழந்து உடம்புக்குள்ளே நாம் வியாபியமாக இருக்கிறோம். ஆக நாம் எப்படிப்பட்டவர்கள்? வியாபியாக இருக்க வேண்டிய வியாபகம் உடைய நாம், நமக்கு கீழே இருப்பது மாயை, ஆனால் இப்போது நாம் மாயைக்கு உள்ளே கிடக்கிறோம். அதான் முன்பாட்டா வந்துடும். வாயால் தான் வயிற்றுள் மன்னி என்று முன்னாலே சொன்னார். ஆக மாயைக்குள்ளே ஆன்மா அடங்கி இருக்கிறது. இது செயற்கை, இது நமக்கு இயற்கை அல்ல. மாயை நமக்கு கீழ்பட்டது. பெரிய பொருள் சிவம், இறைவன். இறைவனுக்கு அடுத்த பெரிய பொருள் ஆன்மா. நமக்கு கீழேதான் பாசம், அறிவற்ற பாசம். ஆனால் நாம் பாசத்தினாலே, பாசத்தின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தன்மையை இழந்து மறந்து அந்த பாசத்துக்கு அடிமையாகி அதற்கு உள்ளே அடங்கி இருக்கிறோம். அதை சொல்லுகிறார் வசித்திட. வசித்திடனா அந்த வசியம் செய்ய, அந்த நம்மை சார்ந்த பொருள் நம்மை வசியம் செய்ய அதன் வசப்பட்டு வரும் வியாபி. நம்முடைய உண்மை நிலை வியாபகமாக இருப்பது. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி நசித்திடா ஞான செய்தி அறிவும் செயலும் அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையதாகி பசு என நிற்கும் ஆன்மா என்பதுதான் அடுத்த பாட்டிலே தொடங்குறாங்க. மாயைதன் மாயையின் வயிற்றுள் மண்ணின் வருகள் அடுத்த பாட்டுல. மாயையின் வயிற்றுள் மன்னி. ஆக மாயையின் வயிற்றுள் மன்னி வரும் செயல் ஞானம் இச்சை பிறகு ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து ஏகதேசமாக அறிவு விளங்க பெற்று ஆயும் முக்குணங்கள், அந்த சத்துவம் முதலிய முக்குணங்கள், அந்த கரணங்கள் ஆதி எல்லாம் இவையெல்லாம் காய பெத்தங்களா, இவையெல்லாம் நமக்கு உடம்பாக அமைந்து நம்மை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. காய பெத்தங்களாகி இவற்றோடு கலந்து உடன் நிற்கும் ஆன்மா என்று சொன்னார். சரி, நாளைக்கு பார்க்க.